بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا أيها الحاضرون عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين، إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يقبل الله صلاة أحدكم إذا أحدث حتى يتوضع، أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. அகிலங்கள் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்து படைத்த நாள் முதல் அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுபஹான வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணை துணையும் மற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுபஹான வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபி ஆவார்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து இன்று வரைக்கும், இன்னும் மௌத் வரைக்கும் யார் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ, எடுத்து நடந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அத்தனை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹுடைய கட்டளை பெரிதென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியவர்களே, ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை எல்லாம் எடுமுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும், இவற்றையெல்லாம் விட்டு தவிந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிந்து கொள்ளும்படியாகவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசூயத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணேசுக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, சில அமல்கள் இருக்கின்றது. நாம் அந்த அமல்களை சிறிதாக நினைக்கலாம். நாம் பல வருடங்கள் அந்த அமலை பொடுபோக்குத்தனமாக அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் அது சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் எம்மை சுவர்க்கம் வரை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் எப்படி இந்த நலவான அமலை வைத்து, எந்த ஒரு சிறிய அமலை வைத்து அல்லாஹ் அவனை நல்லவனாக மாற்றி சுவர்க்கத்துக்குரியவனாக மாற்றுவான் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் எந்த நலவுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய கடைசி தருணம் அல்லாஹுக்கு விருப்பம் அற்றதாக மாறி அல்லாஹ் விரும்பாத இடத்துக்கு செல்லக்கூடியவனாகவும் இருக்கவும் முடியும். அதையும் அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். ஏனென்றால் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு மஜ்லிஸ்ல எல்லா சஹாபாக்களையும் வைத்து அமர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவை தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி விரைந்து வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஏனைய சஹாபாக்கள் எல்லாரும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வஃபாத்தாக ஆகி இருக்கக்கூடிய மனிதர் இதெல்லாம் அல்லாஹ் பாவம் என்பதாக தடுத்திருக்கின்றானோ அவற்றெல்லாம் செய்த ஒரு மனிதர், எனவே இவரது ஜனாசாவை தொழிப்பதற்கு நீங்கள் முன்னிற்க வேண்டாம் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்க, அகிலத்திற்கே ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் ஏனைய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை சஹாபாக்களே, இந்த மனிதன் மரணித்து இந்த ஜனாசாவாக வந்திருக்கிறார் அல்லவா, இவர் எல்லாரும் பாவி என்பதாக கூறுகின்றார்கள், இவர் ஏதாவது ஒரு நலவு செஞ்சது யாருக்காவது தெரியுமா என்பதாக கேட்க, தூரத்தில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து கூறுகின்றார், யார சொல்லல்லா, ஒரு நாள் சமயம் அல்லாஹுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வந்தது, ஒரு ஜமாத் வந்தது, அந்த ஜமாஅத்தின் உடைய அந்த கூட்டத்தின் உடைய பொருட்களை எல்லாம் இவர் பாதுகாக்கிறேன் என்பதாக ஒரே ஒரு இரவு பாதுகாத்தார், இது எனக்கு தெரியும் என்பதாக அந்த ஒரே ஒரு சஹாபி கூற, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமாக எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கூறினார்கள், அஸ்ஹாபுக யலுன்னூன அன்னக மின் அஹ்லின் நார், மரணித்திருக்கக்கூடிய அந்த ஜனாசாவை பார்த்து கூறுகின்றார்கள், உங்களுடைய எல்லா சஹாபாக்களும் எல்லா சகோதரர்களும் உட்பட எல்லாரும் உங்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் நரகவாதி என்பதாக கூறுகின்றார்கள், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையிலே வந்தவர்களுடைய பொருட்களை பாதுகாத்தீர்கள் என்பதற்காக வேண்டி அந்த அமலை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதராகிய நான் சாட்சி சொல்கின்றேன், நீங்கள் சுவர்க்கம் செல்லக்கூடியவர், நீங்கள் சுவர்க்கவாசி தான் என்பதற்கு நான் ஷாஹிதாக சாட்சி கூறுகின்றேன் என்பதாக கூறி அந்த ஜனாசாவை தொழ வைக்கின்றார்கள். சொல்ல வரக்கூடிய விடயம், அவர் செய்தது ஒரு சிறு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த சிறிய அமலை வைத்து அவரை சுவர்க்கவாசியாக பொருந்தி கொண்டான். எனவே நாமும் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் நாம் கண்மூடித்தனமாக செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் அவனது அல் குர்ஆனிலே 6666 வசனங்களிலும் நாம் தொழுவதற்காக வேண்டி உலு எடுக்கின்றோமே, அந்த உலுவை பைத்து சூரத்துல் மாஇதா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலுவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். 6666 ஆயத்துகளும் 114 அத்தியாயங்களும் இருக்க, அல்லாஹ் இந்த சூராவிலே அந்த உலுவை பற்றிய அந்த வாசகத்தை கூறிவிட்டு அந்த சூராவுக்கு மாஇதா என்ற பெயரையும் வைத்திருக்கின்றான். உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அந்த மாஇதா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு உணவு நிரப்பப்பட்ட ஒரு தட்டு அல்லது சாப்பாடு வைக்கப்படக்கூடிய சாப்பாடுகள் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹானை போன்ற ஒரு பொருளுக்கு மாஇதா என்பதாக கூறப்படும். ஏன் அல்லாஹ் அந்த மாஇதா என்ற சூராவிலே இந்த விடயத்தை கூறுகின்றான் என்றால், ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவு அத்தியாவசிய பொருளாக இருக்கின்றதோ, ஒரு மனிதன் நல்ல தைரியசாலியாக வாழ்வதற்கு உணவு எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ, இதே போன்று ஒரு மனிதனுடைய தொழுகை சரியாக நிறைவேறுவதற்கு, ஒரு மனிதனுடைய ஏனைய அமக்கள் சரியாக நிறைவேற்றப்படுவதற்கு இந்த உலு எப்படி உணவு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமோ, அதே போன்று தொழுகை சரியாக மாறுவதற்கு இந்த உலுவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த சூராவிற்கு உணவு தட்டு என்ற பெயரையும் வழங்கி அந்த சூராவிலே இந்த விடயத்தை கூறியிருக்கின்றான். எனவே தன் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யதவல்லஉ ரஜுலுன் ஃபயஹ்ஸினுல் வுலூஅ ஃபயஸல்லி, அதாவது ஒரு மனிதன் நல்ல முறையிலே அதனுடைய முறையை பேணி, சுன்னத்தான ஃபர்லான முறைகளை பேணி, அழகிய முறையிலே ஒரு மனிதன் வுலூ செய்துவிட்டால், அதற்கு பின்னால் உலு செய்ததற்கு பின்னால் அவன் தொழுகையை ஃபர்லான தொழுகையை குறிப்பாக ஃபர்லான தொழுகையை அதோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகைகளையும் நல்ல முறையிலே தொழுது கொண்டால், உலுவை பரிபூர்ணமாக செய்து தொழுது கொண்டால், ஃகஃபர் அல்லாஹு லஹு துனூபஹு, அவனது முன்னைய பாவங்கள் அதற்கு முன்னால் அவன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக இந்த ஹதீஸை இமாமனா புகாரி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய புகாரி ஷரீஃபிலே சஹீஹான ஒரு அறிவிப்பாக இனம் காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நாம் உலு எடுக்கக்கூடிய நேரத்திலே எல்லாரும் உலு எடுக்கின்றார்கள், நானும் உலு எடுக்கின்றேன், எல்லாரும் தொழுவதற்காக வேண்டி இப்படி செய்கின்றார்கள், அதுக்கு நானும் செய்கின்றேன் என்பதாக அதனுடைய சரியான தாற்பயத்தை விளங்காமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை நாம் சரியாக விளங்கினால் அல்லாஹ் அந்த உலுவிலே அதிகமான நலவுகளை வைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தவல்லஅ அல் அப்து அல் முஸ்லிம் அவில் முஃமின் ஃபகஸல வஜ்ஹஹு கரஸ மின் வஜ் கரஜ மின் வஜ்ஹிஹி, ஒரு மனிதன் நல்ல முறையிலே உலு எடுப்பதற்காக வேண்டி ஆரம்பித்து விட்டால், அவன் உலு செய்யும் பொழுது அந்த உலுவுடைய சரியான முறையை பேணி, அவனது முகத்தை கழுவினால், அவனது முகத்தால் அவனது கண்களால் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் இந்த உலுவுடைய பரக்கத்தை கொண்டு மன்னித்து விடுகின்றான் என்பதாக கூறினார்கள். அதே தொடரிலே கூறினார்கள், அந்த மனிதன் உலு செய்யும் பொழுது அவனுடைய கையை கழுவினால், அவனது காலை கழுவினால், அவனது தலையை மஸ்ஹு செய்தால், அல்லது ஏனைய சுன்னத்தான விடயங்களை எல்லாம் செய்தால், அந்த உலு செய்யக்கூடிய நேரத்திலே அந்த உலுவுடைய நீர் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தான் நாம் உலு செய்யும் பொழுது நாம் அதை ஒரு சிறந்த அமலாக நினைத்து, அதை ஒரு முக்கியமான அமலாக நினைத்து, நாம் அதற்கு கண்ணியம் கொடுத்து சரியான முறையில் அந்த உதவியை நிறைவேற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து, அல்லாஹ் இந்த சிறிய ஒரு அமலை வைத்து சுவர்க்கத்திற்கு உள்ள மனிதர்களாக எம்மை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதே போன்றுதான் இந்த உதுவை எடுக்கக்கூடிய நேரத்திலே உலகத்தின் உடைய அடிப்படையிலே எமக்கு என்ன நலவுகள் இருக்கின்றது, சமகாலத்திலே நாம் செய்யக்கூடிய விடயங்களிலே உதுவை சரியாக பேணி நடந்தால் என்ன நலவுகள் இருக்கின்றது என்பதாக நாம் பார்த்தால், முதலாவதாக ஒரு வைத்தியர் கூறுகின்றார், ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் உதுவு செய்யும் பொழுது அவரது கால் விரல்களை சரியான முறையிலே சுண்ணத்தான முறையை பேணி குடைந்து கழுகி வந்தால் நிச்சயமாக அவருக்கு மௌத் வரைக்கும் அந்த சுகர் என்று சொல்லக்கூடிய சீரி நோய் வராது. அப்படி இல்லை என்று அந்த நோய் வந்தாலும் அவரது உடல் உறுப்புகள் அகற்றப்படாமல் வெட்டப்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக நவீன கால வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இதே போன்றுதான் இரவு நேரத்தில் எமக்கு சரியான தூக்கம் போகலையா, எமக்கு இரவு நேரத்தில் சரியான உறக்கம் கிடைக்கலையா, உதுவு செய்துவிட்டு காலை பாருங்கள், உங்களது காலிலே அழுக்குகள் நிறைந்திருந்தால், ஊத்தைகள் நிறைந்திருந்தால் அந்த அழுக்குகளை அசுத்தங்களை அகற்றிவிடுங்கள். நல்ல முறையில் உதுவு செய்து காலிலே இருக்கக்கூடிய ஊத்தைகளை அகற்றிவிடுங்கள். உங்களுக்கு அவசரமாக உறக்கம் வரும், நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்பதாக நவீன கால வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு இன்றைக்கு நாம் எல்லாரும் அவதிப்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய்க்கும் இந்த உது சிறந்த மருந்தாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் சைக்கோலஜியிலே அந்த விடயத்தை ஓரளவாவது படித்தவர்களுக்கு தெரியும், மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பயங்கரமான நோய்களிலும் ஓசிடி என்பதாக ஒரு நோய் இருக்கின்றது. இந்த ஓசிடி என்ற நோய் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா இவரு எப்படி நிலைமை ஏற்படும் என்றா, அவர் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலவீனமானவனாக இருந்தாலும் இவர் செய்யாத ஒரு வேலையை செஞ்சத போல நினைப்பாரு, இவர் செஞ்ச வேலைய செய்யாத போல நினைப்பாரு. உதாரணமாக சொல்றேன்டா, எதை எடுத்தாலும் எங்கே போனாலும் சண்டை பிடிப்பாரு, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோட சண்டை பிடிப்பாரு, பிள்ளை குட்டிகளோட முகத்துல பாஞ்சி விழுவாரு. இந்த ஓசிடி என்ற நோய்க்கு உள்வாங்கப்பட்டிருந்தால் அவர் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். உதாரணமாக சொல்றதென்றா, மனைவி பார்க்கிறா ஒவ்வொரு நாளும் நல்ல இலேசான சாதாரண உணவுகளை சமைத்து கொடுக்கின்றேன் எனது கணவன் எனது பிள்ளைகளுக்கு என்பதாக மனைவி நினைத்து, இன்றைக்கு இந்த கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சாப்பாட்டை செய்வோம் என்பதாக கொஞ்சம் ருசியாக ஒரு உணவை சமைச்சிட்டா இந்த ஓசிடி என்ற நோய்க்கு தாக்கப்பட்ட ஒரு பேச்சு சொல்லுவார் மனைவியை பார்த்து, இன்றைக்கு உங்களோட உம்மா இல்லாட்டி உங்களோட வாப்பா இல்லாட்டி உங்களோட நானா இல்லாட்டி உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது வீட்டுக்கு வாராங்களா இருக்கும், அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கிறீங்க, அதனால தான் இன்றைக்கு இப்படி ஒரு விசேஷமான சாப்பாட்டை ஆக்கியிருக்கிறீங்க என்பதாக தன்னுடன் இருக்கக்கூடிய மனைவியுடனும் சண்டை பிடிப்பார். இந்த ஓசிடி என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர். இந்த நோயை சுகமாக்க வேண்டுமாக இருந்தால் வைத்தியம் செய்யக்கூடிய அந்த சைக்கோலஜிஸ்ட்ல படிக்கக்கூடிய அதனை கவுன்சிலிங் செய்யக்கூடிய வைத்தியர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர்கள் சில வழிமுறைகளை கூறுவார்கள் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு. அதில் ஒரு வழிமுறை தான், நாம் உலு செய்யும் பொழுது எப்படி கரண்டை கையை மணிக்கட்டு வரை கழுகுகின்றோமோ அதை கழுவ சொல்வார்கள், முட்டுக்கை வரைக்கும் கழுவ சொல்வார்கள், தலையை மஸ்ஸு செய்ய சொல்வார்கள், இதே போன்று காலையும் நல்லா தேய்த்து கழுவ சொல்வார்கள். இப்படி கழுவினா என்ன நடக்குது என்றா, நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு எல்லாருக்கும் மூளையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் தான் ஐபோ பவர் யூனிட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அதாவது ஒரு ஞாபகத்தை தூண்டக்கூடிய ஒரு வகையான சக்தி. ஐபோ பவர் யூனிட் என்று சொல்லக்கூடிய மூளை இயக்கக்கூடிய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களை நன்றாக படிக்க தூண்டக்கூடிய இப்படி ஒரு செயற்பாடு மூளையில் இருக்கின்றது. இந்த செயற்பாடு நாம் ஒவ்வொரு நாளும் வேலைகளுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லது வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது எமது உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வைகள் வெளியேறும் பொழுது செத்த அதாவது செத்த செல்கள் எல்லாம் எமது உடம்புக்குள்ளே உள்ள எல்லா செல்களும் அது வெளியே வருகின்றது. வெளியே வரக்கூடிய நேரத்திலே நாம் உது எடுப்பதை போன்று பரிபூர்ணமாக அதை கழுவிவிட்டால் அது அப்படியே இல்லாமல் ஆகிவிடுகின்றது. மாற்றமாக நாம் சுத்தம் செய்யல உது சேரத்த போல ஒழுங்கா கழுவல்ல என்றா அந்த மனிதனுக்கு அவர் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் மறதி ஏற்படும், அவர்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றா அந்த கெட்ட செல்கள் எல்லாம் நாம் கழுவாமல் இருக்கும் பொழுது எமது உடம்பில் இருக்கக்கூடிய துவாரங்களின் ஊடாக அப்படியே சென்று அந்த மூளையிலே இருக்கக்கூடிய ஐபோ பவர்னஸ் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை இல்லாமல் ஆக்குகின்றது. அதற்கு பின்னால் இவர் எதை செய்தாலும் இவருக்கு நினைவில் இருக்காது. இதே போன்றுதான் இந்த மனிதன் நல்ல முறையிலே இவன் ஆரோக்கியமான நினைவாற்றல் உள்ள நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டுமாக இருந்தால் இவன் உலு செய்யும் பொழுது பரிபூர்ணமாக 5 நேர தொழுகைக்கும் இவன் நல்ல முறையில உலு செய்தால் அல்லாஹ் இவ்வளவு நலவுகளை வைத்திருக்கின்றான். இதே போன்று தான் அவர்கள் கூறினார்கள், அல் வுலூ இம்ஹுல்லாஹு தஆலா பிஸ்ஸுனூப், வுலு செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா அவனது எல்லா பாவங்களையும் அளிக்கின்றான் என்பதாக கூறினார்கள். இதற்கு ஆதாரமாக ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவர்க்கத்தை துறக்கக்கூடிய சாவி தொழுகை, அந்த தொழுகையை திறக்கக்கூடிய சாவி சுத்தம் உலு என்பதாக கூறினார்கள். எப்படி ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி ஒரு அழகான வீட்டை கட்டி அதற்குள்ளே செல்வதற்கு ஒரு சாவி இருக்கும், அந்த சாவி இல்லை என்று சொன்னா அந்த வீட்டை தொடக்கவும் இயலாது, அந்த வீட்டுக்கு உள்ளே போகவும் இயலாது. அந்த சாவியில 4 பற்கள் அல்லது 3 பற்கள் இருக்குமாக இருந்தால் அந்த எல்லா பற்களும் சரியாக இருக்க வேண்டும். 4 பற்கள் இருக்கக்கூடிய ஒரு சாவியில 2 பற்கள் உடைந்திருந்தா அந்த ரூம அந்த கதவை நாங்க திறக்க இயலாது. இதே போன்றுதான் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக அது மாற வேண்டுமாக இருந்தால் எமது உலு சரியாக இருக்க வேண்டும். அந்த உலுவை சரியாக நிறைவேற்றலன்னா ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இடத்தில் இருந்தோம், தொழுகையுடைய நேரம் ஆகிட்டு எல்லாரும் விரைந்து அவசரமாக உலு செய்து கொண்டு வந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் அவசரமாக ஓடோடி வந்து உலு செய்துட்டு தொழுகையை நிறைவேற்ற தயாரானேன். இன்னும் ஒரு ரிவாயத்திலே தொழுகையை நிறைவேற்றினேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் ஒரு முறை உதுவை எடுங்கள் என்பதாக கூறினார்கள். மீண்டும் உது செய்தேன். மீண்டும் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது கால்கள் சரியாக உது பரிபூர்ணம் அடைவதற்காக வேண்டி அது கழுவப்படல்ல, எனவே சரியாக கழுவிடுங்கள் என்பதாக மூன்று முறை கூறிவிட்டு கூறினார்கள். யார் உது செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கால் விரல்களும் அவர்களது கால் பாதங்களும் அந்த உலுவை பரிபூர்ணம் பேணி ஒழுங்காக கழுவப்படாத கால்களுக்கு நரகம் உண்டாவதாக, உலு செய்யப்படக்கூடிய நேரத்திலே ஒழுங்காக கழுவப்படாத கால்கள் நரகத்துக்கே சொந்தமாகட்டுமாக, அது நரகத்துக்கே உண்டான கால்கள் என்பதாக கூறினார்கள். எனவே தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று இந்த உலுவை வைத்து எப்படி அல்லாஹ் எமக்கு சுவர்க்கம் தருவான் என்றால், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை காணுகின்றார்கள். சுவர்க்கத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடியின் உடைய அந்த பாலடி சத்தம் கேட்கின்றது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா பிலால் இதுல்லனி அல அர்ஜ அமலின் அமில்தஹு பில் இஸ்லாம், நீங்க குறிப்பாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீங்க செய்யக்கூடிய விசேஷமான அமல், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நீங்கள் செய்யக்கூடிய விசேஷமான அமல் என்ன, உங்களது செருப்பு சத்தத்தை நான் சுவர்க்கத்துல கேட்டேன், அப்படின்னா நீங்க சுவர்க்கவாசி என்பதாக உறுதி, நீங்க என்ன விஷயத்தை செய்தீங்க என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்கள், ஃபைன்னி வல்லாஹி சமைத்து ஹஷ்ஹஷ்தனா அலைக ஃபில் ஜன்னா, அதாவது அவர்கள் கூறினார்கள், நான் உங்களது செருப்பின் உடைய சத்தத்தை சுவர்க்கத்தில் கேட்டேன், என்ன காரணம் என்பதாக கேட்க ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், வஸல்லைது பஅதஹு ரகஅதைன், நான் உலூவுடன் இருப்பேன் அதிகமான நேரம், எனது உலு முறிந்துவிட்டால் பரிபூர்ணமாக உலுவை செய்து கொள்வேன், அதற்கு பின்னால் அந்த உலுவுக்காக வேண்டி இரண்டு ரகாத் தொழுது கொள்வேன், இதன் காரணமாகத்தான் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவனாக எனது கால் அடியினுடைய சத்தத்தை நீங்கள் சுவர்க்கத்தில் கேட்டீர்கள் என்பதாக கூறினார்கள். எனவே நாமும் உலுவை பரிபூர்ணமாக செய்தால் சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த அமலை வைத்து எமக்கு சுவர்க்கம் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இதற்கு அடுத்தபடியாக எல்லாரும் தொழுகிறோம், தொழக்கூடிய நேரத்திலே அந்த உலு சரியாக இருந்தால் எமது தொழுகை சரியாக இருக்கும், தொழுகை சரியாக இருந்தால் நாம் இஸ்லாமியர்களாக இருப்போம், நாம் இஸ்லாமியர்களாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கின்றோம், எங்கேயாவது ஒரு பயணம் போறீங்களா, ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலம் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து அலங்காரம் பண்ணுகின்றோம், உடுப்பை அயன் பண்ணிக் கொள்கின்றோம், எமது முகத்தை பார்த்து ஷேவ் செய்து கொள்கின்றோம், முடியை அழகாக வெட்டி கொள்கின்றோம், ஆனால் தொழுகைக்கு அசான் சொல்லப்படுகிறது, அந்த அசானின் உடைய ஒரு வாசகம்தான் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நீங்க தொழுகை நிறைவேற்றினா தான் உங்களுக்கு வெற்றி இருக்குது, அது இல்லாம நீங்க கோடான கோடான கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி இல்லை. இந்த உலுவை நல்ல முறையில் செஞ்சு நீங்க தொழுகையை நிறைவேற்றினா தான் அல்லாஹ் அந்த தொழுகையை வைத்து நீங்க ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதித்தால் 50000 ரூபாயுடைய பரக்கத்தை வைப்பான், 500 ரூபாய் சம்பாதித்தால் அதை 2000 ரூபாயின் உடைய தேவை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். மாற்றமாக யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதற்கு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க என்பதாக நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, எல்லாரும் வேலை உள்ளவங்க தான், எல்லாரும் குடும்ப பொறுப்பில் உள்ளவர்கள் தான், எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனையோடு பிரச்சனையாக இந்த தொழுகையை நான் நிறைவேற்றணும் என்பதாக நாம் மனதில் உறுதி பூண்டால் அல்லாஹ் எமக்கு உறுதி செய்வான். நாங்கள் கண்மூடித்தனமாக வாழ்ந்துட்டோம் என்றா ஒரு நாளைக்கு நாம் விரும்பியோ விரும்பாமலோ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே போல நாம் விரும்பியோ விரும்பாமலோ மரணிப்போம் ஒரு நாளைக்கு. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வளவு மாசபு பிஹில் அபத் யௌமல் கியாமத்தி ஸலா, ஒரு மனிதன் மரணிச்சிட்டா அவன்கிட்ட அல்லாஹ் கபர்ல முதலாவது கேட்கிற கேள்வி தொழுகை பற்றித்தான். யாருடைய தொழுகை சரியாக இருக்குமோ, ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுத தொழுகையாக இருக்குமோ, நினைச்ச மாதிரி கிழமையில ஒருக்கா, ஜும்மாக்கு மட்டும் வந்த தொழுகை இல்லாம, பெருநாளைக்கு மட்டும் வருஷத்துல ஒருக்க வந்த தொழுகை இல்லாம, நோம்பு காலத்துல மட்டும், 27 மட்டும் அல்லாஹ்வை ஏமாற்றுவதை போன்று வந்த தொழுகை இல்லாம, ஒரு நாளைக்கு நாங்க 3 சாப்பிடுறது எப்படி கடமையோ, அதே போல 5 தொழுகிறதும் கடமை. அப்படி நாங்க தொழுதோம் என்றா கபர்ல முதலாவதாக கேட்கிற கேள்வி தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை சரியாக இருந்தா எல்லா விடயங்களும் சரியாக இருக்கும். யாருடைய தொழுகை சீர்கெட்டு இருக்குமோ அவனுடைய ஏனைய விடயங்களும் சீர்கெட்டதாக இருக்கும். கபரிலே அவனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதாக கூறினார்கள். எனவே நாம் அனைவர்களும் சென்ற காலம் செல்லட்டும், எனக்கு இப்பதான் 27, எனக்கு இப்பதான் 17, ஒரு 40 ஆகின பொறவு தொழுவோம் அல்லது 70 ஆகின பொறவு தொழுவோம் என்பதாக நினைக்காதீங்க. மௌத்து யாருக்கும் சொல்லலா, நேற்று பிறந்த பிள்ளையும் மௌத்தாகுது, வாலிபத்தில் அழகாக இருந்த 17 வாலிபரும் மௌத்தாகிறாரு, 75 அங்கலும் மௌத்தாகிறாரு, 20 இருந்த ஒரு பருவம் அடைஞ்ச குமரி பெண்ணும் மௌத்தாகிறாங்க. மௌத்து யாருக்கும் சொல்லலா. எனவே நாம் தொழுகை சரியாக பேணி நடந்தா கபர் எமக்கு சாதகமாக இருக்கும். எனவே நாம் உலுவ சரியாக பரிபூர்ணமாக பேணி அந்த 5 தொழுகையும் நல்ல முறையிலே பேணி பாதுகாத்து தொழுது அல்லாஹ் கபிரிலே கேட்கக்கூடிய முதலாவதாக கேட்கக்கூடிய அந்த தொழுகையை பற்றி அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையெடுத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு எளிமை கற்று தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக இருக்கக்கூடிய எங்களது மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோமோ அனைவர்களுடைய நோய்களையும் சுகப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உலக கல்வியை கற்று தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்திலே எங்களது உடம்பிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் செயலற்று விடாமல் பாதுகாப்பாயாக. எந்த ஒரு உடல் உறுப்பாவது செயலற்று இன்னும் ஒருவருடைய துணையுடன் நாங்கள் வாழ்வதற்கு அப்படி நீ கிருபை செய்து விடாதே. யா அல்லாஹ் எங்களது வேலைகளை நாங்களே செய்வதற்கு உதவி செய்வாயாக. மரணித்ததன் பின்னால் எங்களது ஜனாசாக்களை காற்றிலையும் ரோட்டிலையும் சீரழியும் படியாக வைத்து விடாதயா அல்லாஹ். கண்ணியமான தொழுகையை தொழக்கூடிய நேரத்திலே, குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே எங்களது ரூஹலை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்திலே لا اله الا الله محمد رسول الله இந்த கலிமாவை ஒழிந்தவர்களாக எங்கள் ரூஹை கைப்பற்றுவாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين.